நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு போர் நிறைவுக்கு வந்த நிலையில் 13 வருடங்கள் கழிந்து மே 18 நிகழ்வை தமிழ் மக்கள் உலகெங்கும் நினைவு கூர்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் போரினால் அதிகமாக பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை என்று பலரது கணிப்பு கூறுகின்றது. அது குறித்து பேசுவதற்காக வன்னி பிரதேசத்தில் இப்பொழுதும் வாழ்ந்து வரும் அனந்தி சசிதரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் அனந்தி சசிதரன்.
வணக்கம்.
போர் முடிந்து 13 வருடங்களாகியும் தற்பொழுது அங்கு வாழும் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் நிலைமை என்ன என்று எமது நேயர்களுக்கு கூறுங்கள்.
2009 யுத்தம் முடிந்த பின்னர் இன்று வரை அது முன்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்கள், உண்மையில் எல்லோரையும் விட பொதுவாக ஒரு யுத்தம் நடந்தால் அதுல பாதிக்கப்படுறது பெண்கள் சிறுவர்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் இதுல பார்த்தால் பெண்களை பொறுத்த மட்டில கணவனை இழந்த, கணவன் சரணடைந்து காணாமல் போனது என்ற வகையில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சிறுவர்கள் அந்த பக்கத்துல போரால் பாதிக்கப்பட்டு அது கைகால் ஊனமுற்று அல்லது உடலில செல் பீஸுகளை இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் என்ற பக்கத்தில், மற்றது தாய் தந்தையரை இழந்து அனாதரவாக்கப்பட்ட பிள்ளைகள் என்றும் நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் இன்றைக்கு 13 வருடத்திலும் நாங்கள் இந்த பாதிப்பை பற்றி பேசுறோம் என்றால் நாங்கள் அந்த பாதிப்புல இருந்து மீளெழுறதுக்கு எங்களுக்கு வழி கிடைக்கும். இப்ப ஒரு யுத்த பாதிப்புல ஒரு ஆற்றுப்படுத்துக நிகழ்ச்சி திட்டம் உண்ட சர்வதேசம் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்திருந்தால் ஓரளவு அது ஆறி தனிந்து ஒரு இருந்துக்கும். அல்லது ஒரு நிலையான வாழ்வாதார வேலை திட்டங்களை, ஒரு பெண்களுக்கு ஆன நிலையான வாழ்வாதார வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தால் அவர்கள் அதுல பொருளாதாரத்துல மேம்பட்டு ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஊடாக மற்றவர்கிட்ட கையேந்தாத நிலை அல்லது தங்களோட போர் பாதிப்பை மறந்து போற ஒரு நிலை ஒன்று வந்திருக்கும். அதுவும் இல்லை, இன்றைக்கும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற வேலை திட்டத்தை பார்த்தால் சமுர்த்தி என்றது கையேந்திரம், அதாவது மாதம் மாதம் அவைகிட்ட கையேந்திர ஒரு பொருளாதார திட்டமாத்தான் இருக்கு. அதுலயே முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள இல்லை. மற்றது 12,000 மேல மாட்டுத்திறனாளிகள் இருக்கிற இடத்துல 3,000 பேருக்கு தான் 3,000 ரூபாய் காசு கொடுக்குது அரசாங்கம். அப்ப மிச்சவங்க என்ன செய்யறதுன்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இன்றைக்கும் உடம்புல செல் துண்டை சுமந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போற கைகால் இல்லாத குழந்தைகள் மாணவர்கள் இன்றைக்கு இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கிற பொழுதும் இதுக்கான உதவிகள் இல்லை. இப்ப கண் இல்லை என்று சொன்னால் கண் பார்வை பிரச்சனை என்றால் அதுக்கான கண்ணுக்கான ஒரு சத்திர சிகிச்சை செய்யறதுக்கான வழிவகைகள் அப்படி எதுவும் இல்லை எங்கள்கிட்ட. அப்ப அதை செய்ய ஒருத்தர் மற்றது புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சு என்று ஒரு அமைச்சு ஒரு பேருக்கு இருந்தது. உண்மையில அந்த அமைச்சு தான் செய்திருக்க வேணும் போர்ல பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார வேலை திட்டங்கள் அவர்களுடைய ஆட்சிப்படுத்தி, ஆனா எதுவுமே செய்ய, அதுவும் சர்வதேசம் எல்லாமே கொண்டு வந்த நல்லாட்சி காலத்துல கூட இவ்வாறான வேலை திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்பட இல்லை. இப்ப அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இன்றைக்கு நிறைய என்ஜிஓக்கள் இருக்குது. அந்த என்ஜிஓ என்ன செய்யுதுன்னு சொன்னால் பெரிய அளவுல காசு எடுக்குது, சில அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்யணும், அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே அந்த ஃபண்டை முடிச்சு போட்டு நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம்ட்டு காசு கொடுத்தவைக்கு கணக்கு காட்டி போட்டு போயிடும். அப்ப எல்லா இடமும் இன்றைக்கு எங்களை சாட்டி, எங்களோட யுத்தத்துல பாதிக்கப்பட்ட எங்களை சாட்டி உழைச்சு கொள்ளுற நிலைமை தான் இருக்கு. பட் இதுல இன்னும் ஒன்று நான் சொல்லலாம். இன்றைக்கு பெண்கள் போர்ல பாதிக்கப்பட்டு வந்த பெண் தலைமைத்துவத்துல பெண்கள் கூட இளம் வயது பெண்கள்லாம் அந்த பெண் தலைமைத்துவம் என்று சொல்லுற அதுகள் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அது அரசு படைகள்கிட்டையும் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், சமூகத்துல இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணும். சாதாரணமா ஒரு பைத்தியத்தையே இந்த சமூகத்துல விட்டு வைக்காத எங்கட சமூகத்துக்குள்ள எங்கட பொம்பளைகளை எப்படி பாதுகாக்கிற, அப்ப தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணும், தங்களோட பிள்ளைகளை அதுவும் தங்கள்ட்ட இருக்கிற இளம் பிள்ளைகளை பாதுகாப்பா வளர்க்க வேணும், அதுகளுக்கு கல்வியை ஊட்ட வேணும், நாளாந்தம் அதுகளின் உணவு பிரச்சனைய தீர்க்கறதுக்கு உழைக்கணும். இப்படி கன பிரச்சனைகள் தான் அந்த பெண்கள் எதிர்கொள்ளினும். உண்மையில ஒவ்வொரு பொம்பளையும் அதுவும் பெண் தலைமைத்துவமா இருக்கிற இளம் பொம்பளைகள் எதிர்கொள்ளுற பிரச்சனைன்றது மிக பாரிய பிரச்சனை. உண்மையில புருஷன் இல்ல காண இல்லையன்ற பொம்பளை ஒரு உளவியல் ரீதியான ஐயோ என்ன மனுஷன் இல்லையன்ட்டு ஒரு பக்கம் அந்த வேதனையோட அன்றாடம் இந்த அளவு தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டிய பொம்பளையா தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே வெளியில பாக்குற பொழுது ஒரு வரியில அவக்கு புருஷன் இல்லையா அல்லது காணாம போறது அப்படித்தான் பாக்கிறமே ஒழிய, இந்த பொம்பளைகளுக்கு ஒரு வலுவூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தை செய்து மனத்தைரியத்தோட ஒரு பொருளாதார வளத்தோட அவைய தங்கட கால நின்று முடிவுகளை எட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியும் 100 கொடுத்து 200 கொடுத்து அப்படி அந்த பொம்பளைகளை எல்லாம் தங்கடா வேல திட்டங்களுக்கு நகர்த்துற பக்கத்தையும் நாங்கள் பாக்குறோம். என்ன செய்ய வேணுமன்றதுல முடிவெடுக்கிறதுல கூட அதுகளுக்கு முடியாம இருக்கிற நிலைமையத்தான் பாக்குறோம்.
போர் முடிந்த ஒரு வருடத்திலே சுமார் 190,000 பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பத்தினராக இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறியது. அந்த தொகை இப்பொழுது எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா?
வடக்கு கிழக்கில் யுத்தம் முடிந்த பிற்பாடு வடக்கு கிழக்கு ரெண்டையுமே சேர்த்து 89,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்குது என்று சொன்னவை. இதுல புருஷன் கொல்லப்பட்டது, காணாமல் போனது, கைவிட்டது, எந்த பக்கத்துல அவ்வளவு பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் அதுக்குள்ள வரும். மற்றது கணவன் ஒரு ஏலாவாளியாக இருந்தாலும், ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது உழைக்க வலுவில்லாம இருந்தாலும் அதுவும் பெண் தலைமைத்துவமா தான் வரும். அப்படித்தான் பெண் தலைமைத்துவ குடும்பம் 89,000 இருந்தது. போருக்கு பிறகு இப்ப இன்னும் கூட இந்த விவாகரத்து மூலம் நிறைய பெண் தலைமைத்துவம் உருவாகியிருக்கு.
பொருளாதார சிக்கலில் முழு நாடுமே சிக்கி இருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மிகவும் அதிகமாக பொருளாதார சிக்கல்களில் மாட்டியிருப்பார்கள். அவர்களது நிலைமை எப்படி இருக்கிறது இப்பொழுது?
மிகவும் கஷ்டமான நிலைமையாத்தான் இருக்குது. என்னென்றால் இந்த பெண்கள் கூட கூலி தொழில் செய்வினம் அல்லது ஏதாவது கடையல்ல வேலைக்கு நிப்பினம் அல்லது இந்த உணவு சாப்பாடுகளை செய்து கடையளுக்கு கொடுக்குறாக்களாக இருப்பினம் மிக சொற்பமான வீதம்தான் பெண் தலைமைத்துவம் ஒன்றில் அரச உத்தியோகம் அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்கள்ல வேலை செய்கிறது. மற்றது புலம்பெயர் உறவுகளின் உதவியோட வாழ்றது எல்லாம் மிக சொற்பமான வீதம் தான். மற்றது எல்லாமே இப்படியான முயற்சியில் எடுக்கிற ஆக்கள் தான். இந்த பொருளாதார தடையால நிறைய சாப்பாட்டு கடைகள் மூடப்பட்டதால உணவு பொருட்களை செய்து விற்கிற ஆக்களுக்கு பெரிய கஷ்டமான நிலைமை. மற்றது கூலி தொழிலுக்கு போறவைக்கு ஊரடங்கு சட்டம் எல்லாமே அவைக்கும் கூலிய செய்ய முடியாத ஒரு நிலைமை. மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்வியல் நிலை தான் அவையின் நிலையா இருக்குது. கஷ்டம்தான். மூன்று நேரம் சாப்பிட்டவே ஒரு நேரம் சாப்பிடுற பக்கத்துல தான் அது அவையின் கஷ்டம் இருக்குது. ஆனாலும் எங்களுடைய அப்பல இன்றைக்கு யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட மக்கள் ஒரு நேரம் கஞ்சிய குடிக்கிறோம் என்றால் அது புலம்பெயர்ந்த உறவுகளின் உதவிதான். அந்த பக்கத்துல தான் ஓரளவு அவ தங்கட வறுமைய சமாளிச்சு கொண்டு போயினான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இலங்கையில் 2009 May 18 போர் நிறைவுக்கு வந்து 13 நிறைவாகியுள்ள நிலையில் அங்கு வாழும் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து வட மாகாண சபையில் சமூக சேவைகள், புனர்வாழ்வு மற்றும் மகளிர் விவகாரம் ஆகியவற்றிற்கு பொறுப்பாக கடமையாற்றிய அனந்தி சசிதரன் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் உதவி என்ற பெயரிலே சில தொகையை அங்கே செலவு செய்வதாக கூறியிருந்தீர்கள். ஆனால் இந்த பெண்களின் உள ஆற்றுகை படுத்துகைக்காக என்ன முயற்சிகள் அங்கே உண்மையில் நடக்கிறது?
இதுவரையும் நானும் ஒரு பெண் தலைமைத்துவம் என்ற வகையில உள ஆற்றுப்படுத்துகையை அரசாங்கம் ஒருத்தரைக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்புகளும் கூட அந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்க இல்லை. அதனால இன்றைக்கு நிறைய அம்மாமார் மனைவிமார் எல்லாம் கிட்டத்தட்ட அரை பைத்தியமாக நடமாறுற நிலைமை வந்துட்டது. இப்ப நாங்களெல்லாம் அதுல இருந்து தெளிஞ்சு அரசியலுக்கு வந்து நிறைய பேர்ட்ட பிரச்சனைகளை பாக்குறபடியா நாங்கள் ஓரளவு எங்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நாங்கள் அந்த ஆற்றுப்படுத்து எங்களுக்கு நாங்களே செய்து கொண்டு இருக்கிறபடியால் ஓரளவு நாங்கள் அதுல இருந்து மீண்டு வார மாதிரி இருக்குது. ஆனாலும் கூட என்னடல் ஒரு ஒரு தாய் ஒரு மகனை காணாமல் கொடுத்தது அல்லது கொல்லப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய மன இதை நீங்கள் நான் சில நேரம் சொல்வேன் சிலருக்கு நீங்கள் ஒரு கால டாக்டரை அப்படி சந்திக்கலாம் வாங்கோண்டா விசாரோண்டு அதனால எங்களை திருப்பி பேசுற ஒரு கட்டம் தான் இருக்கு. ஆனால் யோசிச்சு கொண்டு இருக்கிறது ஆடு மாடு கோழி வளர்க்கறது என்றாலும் கூட அதுகளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடாம இருக்கிறது எந்த நேரமும் பிள்ளைங்க கதையே பேசிக்கொண்டிருக்கு இதெல்லாம் அவைக்கு ஒரு உளவியல் மோசமான தாக்கமான சூழ்நிலை தான். ஆனால் இவர்களுடன் பல நேரம் கதைக்க வேணும் அவைய கஷ்டங்களை கேட்க வேணும் இவர்களுக்கான சில தீர்வுகளை நாங்கள் எட்டி கொடுக்க வேணும். ஆனா அதுகள் எல்லாமே ஒரு ஒரு பக்கமும் சிந்திக்காத ஆக்களாகத்தான் இருக்கிறோம். புலம்பெயர் மக்களுடைய உதவிகளும் கூட ஒருமுகப்படுத்தப்பட்டு போகாததால சிலருக்கு பலரிடம் இருந்து உதவி கிடைக்குது பலருக்கு ஒருவரிடம் இருந்து உதவி கிடையாத ஒரு நிலைமையும் இங்கே இருக்கு.
13 குழந்தைகளின் கல்வியில் ஏதாவது மேம்பாடு ஏற்பட்டிருக்கதா?
குழந்தைகள் தங்களுடைய முயற்சியில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் தங்களுடைய இந்த பாதிப்புக்குள்ள இருந்து நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் தங்களுடைய பெற்றோர் படுற கஷ்டம் என்று சிந்திச்சு முயற்சிக்கின்றார்கள். சில இடங்கள்ல மோசமான போதை பழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கின்ற நிலைமையையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கல்வியை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கிபிர் அடிச்ச நேரமும் இருந்து படிச்ச அந்த கல்வியினுடைய முன்னேற்றம் இப்ப இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். அதுக்கு ஒன்று பெண் தலைமைத்துவங்களிடம் பொருளாதார பிரச்சனை, சிறந்த கல்வி, அதுவும் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு வடக்கு மாகாணத்துல பாடசாலை கல்வி என்பதை விட டியூஷன் தனியார் கல்வி நிலையத்தின் கல்விதான் மேலோங்கி இருக்குது. ஏனென்றால் பாடசாலையில் கல்வி கேட்காத ஆசிரியர் கூட டியூஷன்ல நல்ல வடிவாக கல்வி ஏற்றுக் கொடுக்குற நிலைமையையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு யுத்த சூழல்லையும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் கல்வியை குப்பி விளக்கில படிச்சு பெரிய வைத்தியர்கள் இன்ஜினியர்கள் என்று வந்த காலம் போய் இன்றைக்கு மின்சாரம் இருந்தும் பிள்ளைகள் கல்வியில பின்தங்கின 9வது மாகாணமாகத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணம் இருக்கிற நிலைமை இருக்கு.
பெண்களின் பாதுகாப்பு, சிறுவர்களின் பாதுகாப்பு குறித்து என்ன கூறுவீர்கள்?
நாங்கள் அந்த பாதுகாப்பான வாழ்க்கையை துளைச்சிட்டோம். பெண்கள் சரி, சிறுவர் சரி, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்க பத்திரிகை செய்திகளை பார்த்தால் தெரியும், ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு அல்லது பெண்கள் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு வர்ற செய்தியைத்தான் நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு போலீஸ் நிலையத்திலையும் கூட பெண்கள் சிறுவருக்கான பாதுகாப்பு இல்லாத நிலையில் போலீஸ் உயர் அதிகாரிகளே வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது அப்பாவோட போங்கோ அண்ணாவோட போங்கோன்னு போலீசாரே சொல்லுற அளவுக்கு தான் இங்க எங்கட பாதுகாப்பு இருக்கு. ஏனென்றால் சட்டமும் கடுமையான தண்டனையை கொடுக்காமல் எங்களுடைய சட்டத்தரணிகளும் கூட ஒரு பெண் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு அல்லது சிறுவர் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டால் காசுக்காக வாதாடி அவர்களை வெளியில கொண்டு வர நிலைமை என்பது இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கெல்லாம் தண்டனைகள் மிக குறைவாக இருக்கிறதாலையும் காசு உள்ளவன் வெளியே வர்றதாலையும் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியதா போராட வேண்டிய ஒரு நிலைமையாயிருக்கு. இதுதான் நாங்கள் 2009 முற்பட்ட காலத்தை எங்களுடைய நினைவுகள்ல பசுமையான காலம் என்று நாங்கள் சொல்லுறோம். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை போவிட்டு திரும்பி வீடு வரும் வரையும் ஒவ்வொரு தாயும் ஏக்கத்தோட தான் பிள்ளைய பார்த்து கொண்டிருக்கு. அப்ப இப்படித்தான் பெண்களுடைய பாதுகாப்பும் சிறுவருடைய பாதுகாப்பும் இந்த நாட்டில இருக்கு.
சமூகத்தின் பார்வையை பற்றி முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள். சமூகத்தின் பார்வையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்?
ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு பெண் தனிமையில இருக்கிறா அல்லது கணவனை இழந்திருக்கிறா காணாமல் போயிருக்கிறான்னா எல்லாரையுமே தங்களுடைய ஒரு சகோதரியாக அல்லது சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஒரு துன்பம் நடக்க போகுதென்றால் சமூகமும் ஒரு விழிப்பாக இருக்க வேணும். தன்னுடைய சமூகத்துல குற்றங்கள் நிகழாமல் ஒருத்தருக்கு அநியாயம் நடக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம், முதியோர் எல்லாமே நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரு வலுவான சட்டங்கள் இயற்றப்பட்டு தண்டனைகள் அதிகரிக்கப்படும்.
இறுதியாக, சர்வதேச நீதி கோரி பல வருடங்களாக தமிழ் மக்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது செவிசாய்க்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
சர்வதேச நீதியைத்தான் உலக தமிழர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு ஒரு தமிழினம் அது ஈழத்திலே ஒரு வரலாற்று பெருமை வாய்ந்த ஒரு மூத்த குடிமக்கள். இன்றைக்கு நிறைய நாடுகள்ல இந்த இனஅழிப்புக்கான நீதி கிடைச்சிருக்கு. அப்ப நாங்கள் இந்த நீதியை பெற தவறிட்டோம் என்றால் வரலாறு சொல்லும். ஒரு மூத்த குடிமக்களாக இருந்த தமிழினம் தனக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள தவறிட்டது என்று வரலாறு பழி சொல்லக்கூடாது என்ற ஒரு காரணமும் எங்கள்கிட்ட இருக்கு. அதே போல நீதி கிடைக்கிற கூடாகத்தான் ஈழத்துல தமிழர்களுக்கு எதிரான ஒழிப்பு இனி நடக்காதுன்ற ஒரு நிலைமை வரும். தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகள் தமிழர் என்ற காரணத்துக்காகவே காணாமல் ஆக்கப்பட முடியாது. இதுக்கெல்லாம் என்ன தேவை என்றால் ஒரு சர்வதேச நீதி தேவை. இனி நிகழாமை என்ற ஒன்று இருக்க வேணும் என்றதுக்காகவும் தான் நாங்கள் நீதியை கேட்கிறோம். இன்றைக்கும் உலகம் எல்லா இடமும், நான் தமிழ்நாட்டில போய் பல தமிழர் தலைவருடன் சந்திச்சேன், அதே சேர்ந்து ஈழ ஆதரவாளர்களுடன் பேசினேன், எல்லாருக்குமே ஈழத்தமிழர்களுக்கான ஒரு சர்வதேச நீதி வேணும் என்றதுல மிக தெளிவாக எல்லாருமே இருக்குது. அந்த நீதி மிக விரைவாக எங்களுக்கு கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புறோம். ஒட்டுமொத்த தமிழர்கள் நீதிக்காக போராடுகின்ற இனமாகத்தான் இருக்கிறார்கள்.
உங்களது நம்பிக்கை எமக்கும் நம்பிக்கை தருகிறது. அனந்தி சசிதரன், உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. அம்மா
நன்றி. நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.